நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள். sbs.com.au/tamil எனும் இணையத்தின் மூலம் மேலும் பல சிறப்பான நிகழ்ச்சிகளை நீங்கள் கேட்கலாம். வணக்கம் தனிஷா.
வணக்கம் ரைசல்.
இப்போ ஸ்லீப் அப்னியா பற்றி பேசுகிறோம் இல்லையா? ஸ்லீப் அப்னியா, ஸ்லீப் அப்னியா அப்படின்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நம்ம கூட வாசித்துருக்குறோம், ஆனால் என்னன்னு தெரியாது. அப்படின்னா என்னன்னு சொல்லுங்களேன்.
அப்னியான்றது ஒரு கிரீக் வேர்ட், ஒரு கிரேக்க சொல். அதோட கருத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவாசம் தற்காலிகமாக நிற்பது. இப்போ நம்ம தூங்கும் போது இது நடக்கிறதால அது ஸ்லீப் அப்னியா என்று சொல்லப்படுது. மருத்துவ அடிப்படையில் பார்க்க போனால், ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மணி நேரத்தில் 5 தரத்துக்கு மேல், ஒவ்வொரு தரமும் 10 வினாடிகள், ஒரு 10 செகண்ட்ஸுக்கு மேலே அவங்க மூச்சு நின்று திரும்ப எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா, ஒரு மணித்தியாலத்தில் ஒரு தரம் மூச்சு நின்று எடுத்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ஸ்லீப் அப்னியா இருக்குதுன்னு அர்த்தம்.
சரி, இப்போ ஸ்லீப் அப்னியான்னு சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா?
ஆமாம்.
இப்போ அதுக்கு அறிகுறிகள், சிம்டம்ஸ்னு சொல்கிறோம் இல்லை, என்ன அறிகுறிகள்னு சொல்லுவீங்க?
வேறு வேறு மக்கள் மத்தியில் அது வேறு வேறு மாதிரி வெளிக்காட்டும். ஒரு சிலருக்கு குரட்டை வரும், ஒரு சிலருக்கு பல்லு நரம்புறதா இருக்கும், சிலர் அடிக்கடி பாத்ரூம் போகிறதுக்கு அல்லது சிறுநீர் கழிக்க எந்திரிப்பாங்க, சிலர் தொண்டை வறண்டு போச்சு தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அமைதியற்ற கால்கள் அதாவது ரெஸ்ட்லெஸ் லெக் சிண்ட்ரோம் சிலரில் காணப்படும். குழந்தைங்களில் ஈவன் சில பெரியவங்களில் கூட பயங்கர கனவுகள் வரும், பேய்பூதம் தருத்துற மாதிரி அந்த மாதிரி கனவுகள் வர்றவங்களுக்கு, அல்லது காலையில் எந்திரிக்கும் போது தலைவலி இருக்கும், மார்னிங் ஹெடேக்ஸ் சொல்லுவாங்க, அல்லது எந்திரிக்கும் போது சே இன்னொரு 5 நிமிஷம் தூங்க முடியாதா அந்த மாதிரி அந்த புத்துணர்ச்சி இல்லாமல் இருக்கும். ஸ்லீப் அப்னியான்றது வேறு வேறு நபர்களுக்கு வேறு வேறு மாதிரி வெளிக்காட்டும்.
இப்போ குரட்டைன்னு சொல்கிறீங்க இல்லையா, குரட்டைக்கும் ஸ்லீப் அப்னியா தொடர்பு இருக்கா என்ன?
கண்டிப்பாக இருக்குது. குரட்டைன்றது வந்து ஒரு சிரிக்கிற விஷயம் இல்லை. பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம்னா, தாத்தா குரட்டை விட்டார், பாட்டி குரட்டை விட்டாங்க, இதெல்லாம் பாரம்பரியமாக வர்றது தான். அப்படி இல்லை, குரட்டைன்றது வந்து நம்ம உடல் இந்த ஃபேக்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு டிஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லி காட்டுற ஒரு சைரன் தான். அது எதனால் வருதுன்னா, நம்ம மூச்சு எடுக்கும் போது நம்ம மூச்சு குழாய் வந்து அதோட அளவில் குறுகி வரும்போது உள்ளே வெளியே போய் வர்ற காற்று அதிரத் தொடங்கும், அந்த அதிர்வு தான் குரட்டையாக வெளியே வருது. ஸோ ஒருத்தங்க குரட்டை விடுறாங்கன்னா, கொஞ்ச நேரம் அவங்கள வாட்ச் பண்ணிகிட்டே வந்தோம்னா அந்த குரட்டையின் தீவிரம் அதிகரிக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், பேருந்து போக போக தீவிரமாக குரட்டை எடுக்க ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் குரட்டையே இருக்காது. அப்போ அவங்கள நோட் பண்ணிங்கன்னா அவங்க மூச்சு எடுக்க மாட்டாங்க. இது ஒரு சிலருக்கு வந்து 2-1 செகண்டாக இருக்கும், ஆனால் ஒரு சிலருக்கு 2 நிமிஷம் கூட அவங்க மூச்சை பிடிச்சின்னு இருப்பாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு என்று சொல்லி எந்திரிப்பாங்க, அந்த பெரிய ஒரு மூச்சு எடுத்து எந்திரிப்பாங்க. அப்போ தான் அவங்க கூட படுத்துறவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும், ஐயையே இந்த ஆள் இன்னும் சாவலையே, நல்ல ஆளும் முழிச்சிருக்கான் அப்படின்னு. அப்படி இல்லைன்னா சிலர் வந்து பெட் பார்ட்டர்ஸ் அவங்கள மெதுவாக தட்டி எழுப்புவாங்க, அவங்க இப்படி மூச்சு விடாமல் இருக்கும் போது திடீர்னு பதறி அடித்து எந்திரிப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து குரட்டை எடுக்கும் போது எஸ் அவங்களுக்கு வந்து அது கூடாத ஒரு இஃபெக்டை தான் கொடுக்குது, ஆனால் அவங்க மூச்சை நிறுத்தும் போது அப்பா குரட்டை சத்தம் விட்டுருச்சுன்னு நம்ம விட முடியாது. அப்போ தான் அவங்க இன்னும் ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷனுக்குள்ளே போகிறாங்க, ஏன்னா அவங்க மூச்சை எடுக்கலை, அதனால தான் அந்த குரட்டை சத்தம் நின்றுடுது.
சரி, இந்த குரட்டையில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
கண்டிப்பாக.
இப்போ ஸ்லீப் அப்னியா பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா, இதில் வந்து வேறு வகைகள் உள்ளனவா?
கண்டிப்பாக. ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான் இருக்குது, சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியான் இருக்குது. இது தவிர இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆனதுன்னு பார்த்தா செயின் ஸ்டோக் ரெஸ்பிரேஷன்ஸ்னும் இருக்குது.
சரி, இப்போ நீங்கள் ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறீங்க இல்லையா?
ஆமாம்.
என்ன
ஒப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியான்றது? வந்து நம்ம மூச்சு குழாயில் உள்ள ஒரு ஒப்ஸ்ட்ரக்ஷன். இது வந்து ஒரு டெம்பரரி, நம்ம தூங்கும் போது நம்ம மூச்சுக்குழாயோட அளவு குறுகும் போது ஒரு ஒப்ஸ்ட்ராக்ஷனோ அல்லது ஒரு தடை ஏற்படுது, அதனால் அதை ஒப்ஸ்ட்ராக்டிவ் ஸ்லீப் அப்னியான்றாங்க.
சரி, எதே இதில் வந்து சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியான்னு சொன்னால்?
சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியாவை முக்கியமாக ஹார்ட் கண்டிஷன்ஸ் அல்லது ஸ்ட்ரோக் பக்கவாதம் வந்த பேஷண்ட்ஸில் தான் அதை பார்க்குறோம். ஆனால் அதுக்காக அப்படி ஒரு கண்டிஷன் வந்ததால தான் அவங்களுக்கு சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியா இருக்குன்றது இல்லை, ஸ்லீப் அப்னியாவோட தீவிரத்தினால தான் அவங்களுக்கு அது வந்திருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து மூளையிலிருந்து மெசேஜ் லங்ஸுக்கு போகிறதில்லை ப்ரீத் பண்ண சொல்லி, அதனால் அவங்களுக்கு அந்த சென்ட்ரல் ஸ்லீப் அப்னியா வருது.
இப்போ இன்சோம்னியான்னு சொல்கிறோம் இல்லையா, தூக்கமே வர்றதில்லை அப்படின்னு.
ஆமாம்.
அதுக்கும் ஸ்லீப் அப்னியான்னு சொல்கிறோம், பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா?
ஆமாம்.
இந்த ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கா?
கண்டிப்பாக தொடர்பு இருக்குது. ஒன்று ரெண்டுமே தூக்கத்தில் தான் நடக்கிறது. ஆனால் ஸ்லீப் அப்னியாவோட தீவிரம் அதிகமாக அதிகமாக உடலில் இருக்கிற ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்மளுக்கு தூக்கம் வரவிடாமல் அல்லது நம்ம டீப் ஸ்லீப் தரமான தூக்கத்துக்கு போக விடாமலுக்கு நம்ம உடல்லே நம்மளை வந்து ஓரளவுக்கு முழிப்பு வர வச்சுட்டுருக்கோம். ஸோ அந்த பல்லு நரம்புறது, கால் உதைக்கிறது, அந்த மாதிரி ஒரு சில சிம்டம்ஸை கொடுத்து கொடுத்து நம்மளை சரியாக தூங்க விடாமல் பண்ணோம். இதுவே நாளடைவில் இன்சோம்னியாவாக மாற வாய்ப்பு இருக்குது.
சரி, இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறோம் ஸ்லீப் அப்னியா பற்றி.
ஆமாம்,
இதை குணமாக்குறது வழி இருக்கா?
குணமாக்க முடியாது, இதுக்கு வந்து கியூர்ன்றது இல்லை, ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது. இது ட்ரீட் பண்ணுறதுன்னா சிபேப் மெஷின் அல்லது கண்டினியூஸ் பாசிட்டிவ் ஏர்வே ப்ரெஷர் மெஷின்ஸ் யூஸ் பண்ண வேண்டி வரும். இது வந்து ஆக்சிஜன் மெஷின் மாதிரி பெருசு இல்லை, சின்ன மெஷின் தான், அமைதியான மெஷின். இது என்ன பண்ணும்னா ரூமில் இருக்கிற காற்றையே சக் பண்ணி நம்மளுக்கு எவ்வளோ ப்ரெஷரில் எவ்வளவு வால்யூமில் தேவையோ அந்த அளவு காற்றை நம்ம ஒரு ஃபேஸ் மாஸ்க் மூலம் நம்மளுக்கு தருது. அது நல்ல அட்வான்ஸ்ட் மெஷின் தான். ஸோ என்ன பண்ணும், கரெக்டாக ஒவ்வொரு பிரெத்துக்குமே எவ்வளவு தேவைன்னு பார்த்து நம்மளுக்கு டெலிவர் பண்ணுறதால நம்ம அதுக்கு அடிக்டட் ஆக போகிறதில்லை, அதனால் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வரப்போகிறதில்லை.
எனக்கு ஸ்லீப் அப்னியா இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி தெரியும், எப்படி கண்டுபிடிக்கிறது?
சிம்பிளாக கண்டுபிடிக்கிறேன்னா உங்கள் பெட் பார்ட்னர் சொல்லுவாங்க, ராத்திரி பூரா குரட்டை விட்டுட்டே இருக்கீங்க, இத்தனை வருஷமாக அதே தான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. குரட்டை விடுறது, பல்லு நரம்புறது ஒன்று. அடுத்தது டைப் 2 டயபிட்டிஸ், ஹை பிளட் ப்ரெஷர், இந்த மாதிரி ஒரு ஹெல்த் கண்டிஷன்ஸ் வர்றது இன்னொன்று. ஆனால் 90% மேற்பட்ட ஆக்களில் ஸ்லீப் அப்னியா கண்டறியப்படவில்லைன்றது தான் ஆய்வுகள் சொல்கிறது உண்மை. அப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது தான் பெஸ்ட். இப்போ ஒழுங்காக ஒரு ஸ்லீப் லேபுக்கு போய் அங்கே ஒரு 24-25 வித்தியாசமான சென்சர்ஸ் தலையில், முகத்தில், காலில், கையில் ரெஸ்பிரேட்டரி பேண்ட்ஸ் எல்லாம் போட்டு ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்டடிஸ் செய்கிறதின் மூலம் ஒரு ஃபுல் ஸ்லீப் ஆர்கிடெக்சரே கண்டுபிடிக்கலாம். ஸோ என்னென்ன ஸ்டேஜ் ஸ்லீப்பில் ஒருத்தங்க போகிறாங்க, எப்பப்போ ஸ்னோர் பண்ணுறாங்க, எத்தனை அப்னியாஸ் வருது, எல்லாமே கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சிகிச்சை செய்யணும். திருக்குறளே சொல்லுது, நோய் நாடி நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல்னு. ஸோ ஒரு நோய்க்கு சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் அந்த நோய்க்கான காரணம் என்ன, என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், அதை எப்படி கொடுக்கலாம், எல்லாமே அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்.
பரவாயில்ல, நல்ல பஞ்சா முடிச்சிங்க திருக்குறளோட. மிக்க நன்றி தனுஷா. இது ஸ்லீப் அப்னியா பற்றி தெரியாத நிறைய நேயர்களுக்கும் எனக்கும் கூட ரொம்ப உபயோகமான தகவல். மிக்க நன்றி உங்களுக்கு.
மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்ததற்கு SBS தமிழ் ரேடியோவுக்கு எனது நன்றி, வணக்கம்.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.